அன்பனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு இரண்டு.
கதைகள் எல்லாம் உண்மையோ பொய்யோ என்று நாங்கள் ஆராய தேவையில்லை. இதற்குள்ளே இருக்கிற அந்த தெளிவை புரிந்து கொண்டால், அதாவது ஜாதி சமயம் இதையெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய ஞான நிலையை இவர்களிடம் நாம் அடையாளம் காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கதைகளை வகுத்திருப்பார்கள் என்று தோன்றுகிறது. உண்மையிலேயும் நடந்திருக்கலாம் அது. என்னென்றால் அப்படி பல இடங்களிலே சொல்லுகிறார்கள், உண்மையிலேயும் நடந்திருக்கலாம். அப்போ இந்த அப்படிப்பட்ட அருள் பெற்றவர் இவர் உமாபதி சிவாச்சாரியார். அவருடைய ஆசீர்வாதம் பெற்றுத்தான் ஞான நிலையிலே வாழ்கிறார். வெறும் நூல் எழுதின புத்திசாலி அல்ல, அவர் ஞான மார்க்கத்திலே நின்ற ஒரு ஞானி. இவரை பற்றி இன்னொரு கதை சொல்வார்கள் உமாபதி சிவாச்சாரியார் பற்றி. இவருடைய வீட்டிலே வேலை செய்த ஒரு தாழ்த்தப்பட்டவன் பெற்றான் சாம்பான் என்று அவனுக்கு பெயர். பெற்றான் சாம்பான் என்று அவனுக்கு பெயர். ஆனால் ஞான நிலையிலே உயர்ந்து நின்ற ஒருவன். அந்த காலத்திலே இந்த ஜாதி மத எல்லைகள் எல்லாம் ரொம்ப கடுமையாக பார்த்திருப்பார்கள். அதிலே ரொம்ப ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஜாதியைச் சேர்ந்தவன் இந்த பெற்றான் சாம்பான். அவனுக்கு முத்தி அடைய வேண்டும் என்று விருப்பம். சிவனடை போய் அதற்காக அவன் அன்றாட சொல்லுவான். ஒரு நாள் சிவபெருமான் இவருக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புகிறார். இந்த லெட்டரை கொண்டு போய் உமாபதி சிவாச்சியிடம் கொடுத்து உமக்கு அவர் முத்தி தருவார். சிவபெருமான் கூட சிவாரசு கடிதம் கொடுத்திருக்கிறார் பல இடங்களில். சிவபெருமான் எழுதிய கடிதங்கள் என்று ஒரு கட்டுரை யாரோ எழுதினதை நான் படித்திருக்கிறேன். அங்கே தர்மிக்கு எழுதி கொடுத்த கவிதை, இந்த மாதிரி பல வேலை சிவபெருமானும் அதை கூத்தில்லை. அதிலே இந்த பெற்றான் சாம்பானுக்கு முத்தி கொடு என்று ஒரு வெண்பா எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வெண்பா எனக்கு இப்பொழுது மனதிலே வரவில்லை. இவன் கொண்டு போய் அந்த வெண்பாவை கொண்டு போய் உமாபதி சிவாச்சாரியரிடம் கொடுத்தான். அவர் வாங்கி பார்த்த உடனே, இது சிவன் எழுதி கொடுத்த கடிதம், முத்தி கொடுத்தல் முறை என்று முடியும் அந்த வெண்பா. அதை படித்த உடனே அவர் உடனே என்ன செய்தார், இவனுக்கு தீட்சை பண்ணுகிறார். முறைப்படியான தீட்சை பண்ணினால் தீட்சை முடிவிலே காயம் நீங்கி முத்தி அடைவார்கள் என்பது நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிற முறை. அது கொடுக்கிறவருடைய தகுதியிலையும் இருக்கிறது, வாங்குறவருடைய தகுதியிலையும் இருக்கிறது. உமாபதி சிவாச்சாரியார், அவன் வந்தவன் தகுதி உள்ளவன், சிவருமானே கடிதம் கொடுத்து அனுப்புகிறார்கள், அவன் எவ்வளவு தகுதி உள்ளவனாக இருந்திருப்பான். உமாபதி சிவாச்சாரியார் அவருக்கு தீட்சை பண்ணுகிறார். தீட்சை பண்ணின உடனே அவனுடைய உடலிலே இருந்து உயிர் பிரிந்து விடுகிறது. இதை பார்த்து விட்டு அந்த அயலவர்களோ அல்லது ஊரவர்களோ அல்லது அவனுடைய சொந்தக்காரர்களோ பெற்றான் சாம்பானை கொன்று விட்டான். உமாபதி சிவாச்சாரியார் கொன்று விட்டார். முத்திக்கும் சாகரத்துக்கும் இடையில வித்தியாசம் ரொம்ப குறைவுதானே. அதனாலேதான் நான் முன்பு நான் சொல்லியிருக்கேன், பிற்காலங்களிலே இதை சொல்வதற்கு என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு விளையாட்டாகவோ அல்லது இதை பற்றி சொல்லப்படுகிற கதையிலே ஒன்று, இந்த ஆதீனங்களிலே இருக்கிற பெரிய பெரிய சுவாமிகள் முத்தி கேட்டு ஆறாவது தீட்சை கேட்டால் தீட்சை கொடுக்க வேண்டும், தீட்சை கொடுத்தால் முத்தி அடைய வேண்டும். அப்போ அதற்கான தகுதியெல்லாம் வேறு, சட்டப்படி வருகிற ஆட்களிடம் இதையெல்லாம் நாம் எதிர்பார்க்க முடியாது. அதுக்காக என்ன செய்வார்களாம், வயது போனவர்கள் தங்களுக்கு அந்த கடைசி தீட்சை வேணும் என்று கேட்டால் அவர்களை தனியும் உட்கார வைத்து ஸ்பர்ச தீட்சை கொடுக்கணும் என்று காலடியில் உட்கார வைத்து காலாலேயே மிதித்து அவர்களுக்கு முத்தி கொடுத்து விடுவார்கள் என்று ஒரு மிதித்து என்பது காலையாலே தொட்டு அல்ல, காதாலே காலாலே ஒரே அமத்தாக அமர்த்தி முத்தி கொடுக்கும் ஒரு முறையும் இருந்திருக்கிறது என்று கிண்டலாக சொல்வார்கள். அதுபோலத்தான் உமாபதி சிவாச்சாரியாரும் பெற்றான் சாம்பனுக்கு முத்தி கொடுத்தார் என்று சில பேர் அவரை சார்ந்தவர் என்றார். ஞானஸ்தன் அவரை சார்ந்தவர்களிடம் அதிகத்திற்க வாய்ப்பு இல்லை தானே. அவர்கள் எல்லாருமாக சேர்ந்து அரசனிடம் போய் முறையிட்டார். நம்முடைய பெற்றான் சாம்பானை இவர் கொண்டு விட்டார். விசாரணைக்கு வந்த உடனே இவர் விவரத்தை சொன்னார். இல்லை, சிவனுடைய கவிதை வந்தது, அதனாலே நான் தீட்சை பண்ணினேன், அதனாலே அவன் காயம் நீங்கி முத்தி அடைந்தான் என்ற உடனே அரசனுக்கும் இது விளங்கவில்லை. அடைகிறது என்பதை விளங்கப்படுத்துவது ரொம்ப சிரமம்தானே, விளங்கவில்லை. அப்படியானால் அது போல இன்னொன்றை செய்து காட்டும் என்ற உடனே அந்த கோயிலே இருந்த ஒரு முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்து காட்டினாராம் உமாவது சிவாச்சாரியார். இதில் இருக்கிற நுட்பங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஓரறிவு, இரறிவு, மூவறிவு, நாலறிவு என்று ஆறறிவுக்கு வந்து ஆறறிவிலே முதிர்ச்சி பெற்றால்தான் நாங்கள் எங்களுடைய சமயத்தின்படி முத்து நிலையை எய்த முடியும் என்பதுதான் எங்களுடைய சமயம் சொல்லுகிற அபிப்பிராயம். அப்படி இல்லாமல் ஓரறிவுள்ள ஒரு தாவரத்துக்கே முத்தி கொடுக்க முடியும், அது தாவரத்தினுடைய தகுதி இல்லை, இந்த முத்தி கொடுத்தவருடைய தகுதியினாலே அந்த ஓரறிவுள்ள முள்ளிச்சடிக்கு முத்தி கொடுத்து காட்டினார் உமாவதி சிவாச்சாரியார் என்பது அவருடைய வரலாற்றிலே சொல்லப்படுகிற இன்னொரு செய்தி. பின்னாலே முள்ளிச்சடிக்கு முத்தி கொடுக்க முடியுமா என்றதற்கு விளக்கங்கள் சொல்ல புறப்பட்டவர்கள், அந்த முள்ளிச்சடி என்பது கோயிலே நின்ற முள்ளிச்சடி, அது அபிஷேக தீர்த்தம் விழுந்து விழுந்து வளர்ந்த முள்ளிச்சடி என்றபடியால் அந்த செடிக்குள்ளேயும் ஞானம் புகுந்து விட்டது, அதனாலே தான் முத்தி கொடுக்க முடிந்தது என்றெல்லாம் தம்முடைய அறிவை பயன்படுத்தி விளக்கம் சொல்வார்கள். ஆனால் இந்த கதை என்ற ஒன்று பதிவாகி இருக்கிறது. அதுபோல நான் நேற்று சொன்னது போல இவர் இப்படி மற்ற ஜாதியினர்களை எல்லாம் மதித்து அவர்கள் கைவழி வழிகிற மாக்கூலை எல்லாம் குடிக்கிறார் என்ற செய்திகளை கேள்விப்பட்டவுடனே இவரை சிதம்பரத்திலே கொடியேற்ற திருவிழாவுக்கு இவரை அனுமதிக்காமல் விட்டு விடுகிறார்கள். அதனை இவர் போய் உட்கார்ந்து விடுகிறார், கொடி ஏற மறுத்து விடுகிறது. அதனாலே பிறகு அவரை போய் வணங்கி அவரை அழைத்து வருகிறார்கள். கொடிக்கவி என்று இன்னொரு நூல் பாடி அந்த கொடியை ஏறச் செய்தார் என்பதெல்லாம் உமாபதி சிவாச்சாரியார் பற்றி சொல்லப்படுகிற செய்திகள். அதை தெரிந்து கொண்டு அவருடைய பெருமையை உணர்ந்து கொண்டு எத்தகைய ஞானஸ்தன் அவர் என்பதை தெரிந்து கொண்டுதான் நூலுக்குள்ளே நாம் நுழைய வேண்டும். இனி காப்புச் செய்யுளுக்குள்ளே போவோம்.
காப்புச் செய்யுள் நற்குஞ்சரக்கன்று நன்னின் கலைஞானம் கற்குஞ்சரக்கன்று காண்.
ஓசையை வைத்து விளையாடுகிறான். நாம சும்மா முதல் வாசிக்கிற பொழுது எப்படி வாசிப்போம்னா நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்குஞ்சரக்கன்று, பிறகு பிரித்து வாசிக்கிற பொழுது நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காண். நற்குஞ்சரக்கன்று கற்கும் சரக்கன்று என்று ரெண்டு இடத்துல வருகிறது. அது நற்குஞ்சரக்கன்று எப்படி பிரிக்க வேண்டும் என்றால் நற்குஞ்சரக்கன்று, குஞ்சரம் என்பது யானை, பின்னாலே வருகிற கட்டின் சரக்கன்று என்பது கற்கும் சரக்கு அன்று. மேலோட்டமான சொல்லுகிறேன், உரை ஆசிரியர் விளக்கம் சொல்வார். நல்ல யானைக்கன்றாகிய விநாயக பெருமானுக்கு பெருமானை நன்னினால் கலையும் ஞானமும் கற்க வேண்டிய சரக்கு அன்று, கற்கும் சரக்கன்று. இவ்வளவு கஷ்டப்பட்டு வகுப்போடு வகுப்போடாக உட்கார்ந்து இந்த சித்தாந்தம் எல்லாம் ஒன்றும் படிக்க தேவையில்லையே, விநாயகர் பெருமானை வணங்கி அவருடைய அருள் பெற்று விட்டால் இவையெல்லாம் கற்கும் சரக்கு அன்று கான் என்று முதல் பாடலிலேயே உண்மையை சொல்லிவிட்டு போகிறார். ஆகவே சித்தாந்த வகுப்புகளுக்கு வர நேரம் இல்லாதவர்கள் விநாயகனை ஏகப்பற்றுவார்களாக. இனி நீங்கள் அதற்கு விளக்கம் வாசிங்க.
நற்குஞ்சரக்கன்று நன்னின் கலை ஞானம் கற்கும் சரக்கு அன்று காண். பொருள், அருள் வடிவான யானை கன்றாகிய விநாயக பெருமானை புகழாக அடைந்தால் மெய்நூல் அறிவு வருந்தி கற்க வேண்டிய பொருள் ஆகாது, அஃது எளிதில் வரும். சொற்பொருள், நல் அருள் வடிவான குஞ்சரக்கன்று யானைக்கன்று ஆகிய விநாயக மூர்த்தியை நன்னின் புகலிடமாக அடைந்தால் கலைஞானம் மெய்நூல் அறிவு கற்கும் வருந்தி கற்று பெறும் சரக்கு பொருள் அன்று ஆகாது, அதாவது அஃது எளிதில் வரும். காண், மனமே இதனை நீ உணர்வாயாக.
அவர் இதை மற்றவர்களுக்கு சொன்ன செய்தி அல்ல, தனக்கு தானே சொல்லிக் கொள்கிறார் என்று உரையாசிரியர் எழுதுகிறார். நாங்கள் எல்லாம் பெரும்பாலும் மற்றவர்களுக்குத்தான் செய்தி சொல்வோம், நமக்கு சொல்லிக் கொள்வதில்லை. அந்த அவர் என்ன சொல்கிறார், நல்ல குஞ்சரக்கன்றை நன்னினால் கலையும் ஞானமும் கற்கும் சரக்கன்று காண் என்பது மாணவர்களுக்கோ மற்றவர்களுக்கு சொல்லவில்லையாம், தனக்கே சொல்லிக் கொள்ளும். மனமே இவையெல்லாம் கற்க வேண்டிய விஷயங்கள் அல்ல, கற்க வேண்டிய பொருளாகாது, தானாக வந்து சேரும். இந்த குறள் எனக்கு ரொம்ப பிடித்த குறள்களிலே உண்டு. இன்ன நான் படிக்க ஆரம்ப காலத்திலேயே இந்த குறள் என் காதலே விழுகிற பிராப்தம் எனக்கு இருந்தது. அதனாலே நான் ஒரு நாளைக்கு ஒரு 100 தரமாவது இதை சொல்லுவேன். ஏதாவது வருகிற பொழுது அக்குஞ்சரக்கன்று நன்னின் கலைஞானம் கக்குஞ்சரக்கன்று காணுன்றது ஒரு வேலை தொடங்குவது என்பது எனக்கு ஒரு வழக்கமாகவே போய்விட்டது. அதனால்தான் எனக்கு இதெல்லாம் கடவுள் தந்தாரோ என்று கூட நான் யோசிக்கிறது உண்டு. இது ஒரு அக்ஷரம் கூட பொய் இல்லை, அதை மட்டும் நான் நம்பிக்கொள்கிறேன். இது ஒரு கடவுள் வாழ்த்து பாடணும், ஒரு விநாயகர் வாழ்த்து பாட வேண்டும் என்பதற்காக விநாயகரை ஏற்றி சொன்ன பாடல் என்று நினைக்காதீர்கள். விநாயகர் என்றால் பிரணவ ரூபர், பிரணவம் என்பது ஓம் என்ற வடிவம். ஓமுக்குள்ளே வேதங்கள் முழுவதும் ஆகமங்கள் முழுவதும் அடங்கி கிடக்கிறது என்கிறார்கள். அது இப்ப நாங்க படித்தோமே, வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் ஓம் என்ற பிரணவத்துக்கு உள்ளே இருக்கிறது. அப்படியானால் பிரணவ ரூபமாக இருக்கிற விநாயகர் பெருமானை நாம் அடைந்து விட்டோமானால் நிச்சய எந்த விஷயமும் நாம் படிக்க வேண்டிய விஷயம் அல்ல, அது தானாக வந்து நம்மோடு பொருந்திவிடும். நூலுக்கு காப்பு சொல்லுகிற பொழுதே குறுக்கு வழி ஒன்றையும் சொல்லிவிட்டு பாடத்துக்குள்ளே நம்மை அழைத்து செல்ல போகிறார். நீ போய் உள்ளே போய் படித்தும் அறியலாம், இந்த முதல் காப்பு பாடலோடையும் முழுவதும் அறிந்து விடலாம், அதைத்தான் சொல்ல வருகிறார்.
அருள் வடிவான யானைக்கன்று ஆகிய விநாயக மூர்த்தியை புகலிடமாக அடைந்தால் மெய்நூல் அறிவு வருந்தி கற்று பெறும் பொருளாகாது, அகுது எளிதில் வரும். மனமே இதனை நீ உணர்வாயாக. விளக்கம். குஞ்சரக்கன்று, குஞ்சரம் என்பதற்கு யானை என்பது பொருள். யானை முகத்தினை உடைய பிள்ளையாரை யானைக்கன்று என்று குறிப்பிட்டார் ஆசிரியர். இளமை மாறி முதுமை அடைதலும் நலிவுறுதலும் நம்மவர் நிலை. ஆயின் பெருமானுக்கு அந்நிலை இல்லை. அவர் என்றும் ஒரு தன்மையராய் இருப்பவர், என்றும் இளமையானவர். அது பற்றியே அவர் கன்று எனப்பட்டார்.
ஏன் கன்று என்ற வார்த்தையை போட்டார்? நற்குஞ்சரம் நன்னில் என்று போட்டிருக்க வேண்டும் அல்லவா என்றால் அவருக்கு மூப்பு என்பது இல்லவே இல்லை. அவர் எப்பொழுதும் இளமையாக இருக்கிறவர். அதனாலேதான் அவரை கன்று, குஞ்சர கன்று என்று போட்டார். குஞ்சரக்கன்று என்றால் இளமை பொருந்தியவர் என்று அர்த்தம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார்.
உலகத்தில்
விநாயகர் என்ற அமைப்பே நம் சமயம் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு அமைப்பு. இத்தகைய ஒரு வடிவம் வேறு சமயங்களிலே இருக்குமா என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. யானை முகம், மனித உடல், அந்த பெரிய மனிதனுக்கு எலி வாகனம், இதெல்லாம் ஒரு ஒரு ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு வடிவ ரூபம். ஆனால் மனதிலே நிற்கிறது. இப்ப முருகன் அழகானவன் நிற்பான், மகாலட்சுமி லட்சுமிகரமானவள் நிற்பாள். இந்த யானையும் மனிதனும் கொண்ட வடிவம்தான் பல பேர் மனதிலே நிற்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல பேர் மனதிலே, அதான் அவருடைய வழிபாட்டை போல லகுவான வழிபாடு ஒன்றும் இல்லை என்று காஞ்சி பெரியவர் எழுதுகிறார். விநாயக வழிபாட்டிலே நம்முடைய ஆகம நூல்கள் ஆலய வழிபாடு அமைப்பு, ஆலய வழிபாட்டு முறை என்பவற்றை சொல்வதுதான் ஆகம நூல்களுடைய வேலை. அந்த நூல்கள் ஒவ்வொரு சுவாமி வடிவங்களுக்கும் ஒவ்வொரு விக்கிரக வடிவங்களுக்கும் எப்படி கோயில் அமைக்க வேண்டும், அதை எப்படி தொழ வேண்டும், எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நிறைய முறைகள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் விநாயக வழிபாட்டுக்கு மட்டும் எந்த கட்டுப்பாடும் இல்லை. விநாயகரை மட்டும் நீங்கள் எங்கேயும் வைத்து கும்பிடலாம், எப்படியும் வைத்து கும்பிடலாம். நம் கூப்பிடுற இடத்துக்கு அவர் வருவார். கன்று என்று சொன்னதனுடைய காரணத்திலையும் அதுவும் ஒன்றாக இருக்கலாம். என் குழந்தை நாம் அன்போடு கூப்பிட்டால் நம் கைக்கு வந்துவிடும். இதுவும் யானை குழந்தை, ஆகவே நாம் கூப்பிடுகிற இடத்துக்கு வரும் என்பதை சொல்வதற்காகவும் அப்படி சொல்லியிருக்கலாம். எப்படியும் வைக்கலாம் என்பது நிலை. அதாவது ஆடவனங்களுக்கு கீழே கூட பிள்ளையாரை வைத்து விடுவார்கள். நாய் கூட வேதனை நச்சி விட்டு போகும், இது நாம் தெரியுது. ஆனால் அதனாலே குற்றம் இல்லை. வேற தெய்வங்களை அப்படி வைக்க முடியாது என்று காஞ்சி பெரியவர் எழுதுறார். விஷயம் தெரிந்தவர் எழுதுற பொழுது நாம இதை நான் சொன்னா தப்பு, அவர் சொல்லுகிறார். விநாயகர் பெருமானை பொறுத்தளவிலே ரொம்ப எளிமையான வழிபாடு. நான் முன்பு உங்களுக்கு அவருடைய வழிபாடு பற்றி நான் அங்கே சொன்ன ஞாபகம் புதுமாணவர்கள் வந்திருந்தால் சொல்லுகிறேன். நம்முடைய சமயத்திலே அதிநுட்பமான வழிபாடும் விநாயகர் வழிபாடு தான், அதி எளிமையான வழிபாடும் விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு தெரியும், நாங்கள் படித்த தத்துவத்திலே உயர் தத்துவமாக கருதப்படுகிற ரெண்டு தத்துவங்கள் நாதம் பிந்து. உங்களுக்கு தெரியும் நாங்கள் படித்தோம், அதாவது 36 தத்துவத்தினுடைய உச்சத்திலே நிற்கிற தத்துவங்கள். அதுதான் முதல் தத்துவம் நாதம், அடுத்தது பிந்து அல்லது சிவம் சக்தி. இந்த சிவம் சக்தியினுடைய கலப்புத்தான் விநாயகர் என்று நாங்கள் படிக்கிறோம். யானை அதுக்கு புராணங்கள் பல கதை சொல்லும். சிவன் யானை வடிவம் கொண்ட உமை, யானை வடிவம் கொள்ள உமையும் பெண் யானை வடிவம் கொண்டால் அவர்கள் ரெண்டு பேரும் மகிழ்ந்திருக்கிற பொழுது இந்த கஜமுகாசுரனுடைய கொடுமை தாங்காமல் தேவர்கள் முறையிடுகிற பொழுது அந்த வடிவிலேயே அவர்கள் ஒன்று சேர அதனாலே வந்தவர் விநாயகர் பெருமான் என்று செய்து சொல்லுகிறது. அதாவது பிடி அதன் உரு உமை கொல, பிடி என்றால் பெண் யானை. அந்த பாடல் மிச்சம் பொருள் சொல்ல தேவையில்லை. பிடி அதன் உரு பெண் யானையினுடைய வடிவத்தை உமை கொல, உமாதேவியார் கொல்ல, பிடியதன் உரு உமை கொல, மிகு கரியது, கரி என்றால் ஆண் யானை, மிகு கரியது வடிவோடு அந்த ரெண்டு பேரும் அவர் பெண் யானையாகவும் இவர் ஆண் யானையாகவும் வடிவம் கொள்கிறார்கள். பிடியதன் உரு உமை கொல மிகு கரியது வடிவோடு மிச்ச பாட்டு சொல்லுங்க.
தனது
அடி வழிபடும் அவர் இடர், அவர் இடர் கடி, கடி என்றால் அதை நீக்குவதற்கு கணபதி வர. இந்த பாடல்கள் எல்லாம் அந்த செய்தியை அப்படியே சொல்கிறார்கள். அதுபோல அவர் சிவனும் உமையும் சேர்ந்து தோன்றியவர் என்றால் நாதமும் திந்துவும் தத்துவங்களாக இணைந்த தோற்றம்தான் விநாயகர் தோற்றம். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாதத்துக்கு கீறுதான் குறியீடு, விந்துவுக்கு குளியன் என்று சொல்லுவோமே வட்டம்தான் குறியீடு. இந்த விந்துவும் வட்டமும் சேர்ந்ததுதான் விநாயகருடைய வடிவம், அதுதான் அவருடைய தும்பிக்கை ரூபமாகவும் இருக்கிறது. பிள்ளையார் சுழி என்று நாங்கள் ஊனாவை போடுவதற்கும் காரணம் அதுதான். குளியனும் ஒரு கோடும் சேர்ந்த வடிவம் தான் ஊனா, அதனால தான் அதை பிள்ளையார் சுழி என்று போடுகிறோம். தும்பிக்கையை பார்த்தீர்கள் ஆனால் அது வந்து வளைந்து நிற்கும், அதுவும் பிள்ளையாருடைய ரூபம் என்று சொல்லுகிறோம். அப்போ தத்துவார்த்தமாக பார்க்கிற பொழுது தெய்வ ரூபங்களுக்குள்ளே உச்சத்திலே நிற்கிற ரூபம் விநாயக ரூபம். இவரை போய் முழுமுதல் கடவுள் என்று வைத்து விட்டா நாங்க எப்பதான் தொழுவது என்றால் அதற்கு எளிமை பண்ணி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய சமயத்திலே. அதை நான் நினைந்து சொல்லுவேன். எப்படி என்று கேட்டால், இந்த உலக பொருள்கள் உயிர்ப்பொருள் சடப்பொருள் என்று ரெண்டாக பிரிந்து கிடக்கிறது. இந்த உயிர் பொருள்களுக்குள்ளே மிக தாழ்வான உயிர் என்று நாங்கள் கருதுவது எதை என்று கேட்டால் தாவரத்தை. அது ஒரு அறிவுள்ளது உயிர் பொருள்கள். அந்த தாவரத்திலும் இன்னும் காட்சி உண்டா என்று கேட்டால் உண்டு. தாவரத்துக்குள்ளேயே இன்னும் கீழே கிளை கிளையா புல்லுத்தான் ஆக கீழ்மையான உயிர். நான் முன்பு சொல்லியிருக்கேன், அதனால் இந்த கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று சொல்வதற்கு காரணம் அந்த ஓரறிவு உள்ள ஜீவன்களுக்குள்ளேயும் மிக தாழ்மையாக கருதப்படுவது புல்லு. அப்ப உயிர் பொருளுக்குள்ளே தாழ்மையாக கருதப்படுவது புல்லை. சடப்பொருள்களுக்குள்ளே உயிரற்ற பொருளுக்குள்ளே தாழ்மையாக நாம் கண்டு அருவருக்கிற பொருளாக நினைப்பது மலம். உயிர் பொருளிலே புல்லு, சடப்பொருளிலே மலம். நம்ம விநாயகனுடைய எளிமை சொல்வதற்காக சொல்வார்கள், பசுவினுடைய மலத்திலே ஒரு பிடியை எடுத்து அதிலே இந்த அருகம் புல்லை குத்தி விட்டாலே விநாயக பிரசன்னம் நிகழ்ந்துவிடும் என்கிறார். எங்கேயோ இருந்து தத்துவத்தினுடைய உச்சத்தில் நிற்கிறவர் கீழ்மைக்கு கீழ்மையாகவும் வந்து நிற்பார். விநாயக பெருமானுடைய கருணையினுடைய வடிவத்தை சொல்வார்கள். அவரை எப்படியும் தொழலாம், எந்த திசையிலும் வைத்து தொழலாம், எங்கு வைத்தும் தொழலாம், எதுவிதமான கட்டுப்பாடும் கிடையாது. வீட்டில் வைத்தும் தொழலாம், வெளியிலே வைத்தும் தொழலாம். அதனால்தான் இந்த பிள்ளையாரை படுத்தாத பாடம் படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிரிக்கெட் பிள்ளையாரை ஒருத்தரை பார்த்தேன். இந்த முறை கொரோனா பிள்ளையாரும் வந்துட்டாரு கேள்விப்பட்டேன். பிள்ளையாரை எப்படி செய்தாலும் அவர் நமக்கு விட்டு தருவார். அது யானை பிரம்மாண்டமான மிருகம், ஆனால் நம்மை பணிந்து நம்மை தும்பிக்கை அழைத்து தன் முதுகிலே வைத்துக் கொண்டு போகிற ஒரு மிருகம். அது போலத்தான் விநாயகரும் நாம் அன்பு காட்டினால் பணிந்து தானாக தூக்கி எங்களை மேலே வைத்து தான் கீழே நிற்பார் என்பதை சொல்வதற்கும் அதை உடைய யானை வடிவம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த விநாயகனை போய் தொழுது விட்டார். அதாவது கலையும் ஞானமும் கற்க வேண்டியதில்லை, விநாயகனை தொழுதார். இதுதானே செய்தி. அப்படியானால் விநாயகரை தொழுவது பெரிய வேலை போல இருக்கிறது. கலைஞானம் கற்கிறதை அவர் தருகிறார்களா, விநாயகரை தொழுவது பெரிய வேலை போல இருக்கிறது என்றால் அப்படியும் இல்லை. உள்ளதுக்குள்ளே நீ அன்பு செய்தால் அவர் பணிந்து நீ ஏற தேவையில்லை, அவர் இல்லை, அவர் உன்னை ஏற்றி கொள்வார். அவ்வளவு எளிமையான ஒருவரை நாம் பேசாமல் கும்பிட்டு கலையும் ஞானமும் பெற முடியும் என்கின்றதை காப்பு செயல்வாக சொல்லிவிட்டுத்தான் நம்மை நூலுக்குள்ளே கொண்டு போகிறார். திருப்பி படியுங்கள்.
குஞ்சரக்கன்று. குஞ்சரம் என்பதற்கு யானை என்பது பொருள். யானை முகத்தினை உடைய பிள்ளையாரை யானைக்கன்று என்று குறிப்பிட்டார் ஆசிரியர். முதுமை அடைதலும் நலிபுறுதலும் நம்மவர் நிலை. ஆயின் அப்பெருமானுக்கு அந்நிலை இல்லை. அவர் என்றும் ஒரு தன்மையராய் இருப்பவர், என்றும் இளமையானவர். அது பற்றியே அவர் கன்று எனப்பட்டார். உலகத்தில் உள்ள யானை கன்றுகள் என்றும் வேறுபடுத்தி காட்டுவதற்கு அருள் வடிவம்
உரையாசிரியருடைய சிறப்பு. ஒரு பாடல்களை பார்த்த உடனே அவர்களுக்கு எந்த இடத்தை விளக்கம் பண்ண வேண்டும் என்று தெரியும். நாங்களும் பார்த்தோம், கன்று என்ற இடம் விளக்கம் செய்ய வேண்டும் என்று நமக்கு படவில்லை. சும்மா ஒரு சத்தமாக சொல்லாக படித்து விட்டு குஞ்சரக்கன்று என்று படித்தோம். குஞ்சரம் என்றாலே போதும் தானே, ஏன் கன்று என்பதை அந்த இடம் தெரிந்து கொண்டு அந்த கன்று என்பதற்கான காரணத்தை இன்றும் இளமையாக இருப்பவர் என்று சொல்லுகிறார். அதை நீங்களும் பழைய பார்த்து பழகினால்தான் பிற்காலத்திலே உரையாசிரியர்களாக வர முடியும். இன்னென்ன இடத்தை இன்னென்ன சொற்களை பார்த்தால் இந்த சொற்று தேவையில்லாமல் இருக்கிறது, அந்த சொல்லுக்கு ஒரு தத்த விளக்கம் சொல்லி அந்த நூலை கொண்டு போக வேண்டும். ஏன்னா பெரும் நூலாசிரியர்கள் தேவையில்லாமல் ஒரு சொல்லும் போட்டிருக்க மாட்டார்கள், அதற்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்கும் என்று தெரிந்து கொண்டு அதை விளக்கம் செய்வது. சரி, கன்றுக்கு விளக்கம் முடித்தது.
உலகத்தில் உள்ள யானை கன்றுகளின் நின்றும் வேறுபடுத்தி காட்டுவதற்கு அருள் வடிவம் கொண்ட யானை கன்று என்றார் ஆசிரியர். நல் குஞ்சரம் என்பதில் உள்ள நன்மை இந்த இடத்தில் அருள் வடிவம் என பொருள் தந்து நின்றது.
நல்ல என்ற சொல்லுக்கு அருள் வடிவம் கொண்ட என்று பொருள் சொல்ல வேண்டும் என்கிறார்.
நண்ணுதல். நண்ணுதல் என்பதற்கு சேர்தல் என்பது பொருள். நற்குஞ்சரக்கன்றை சேர்தலாவது அப்பெருமானை இடைவிடாது நினைத்தலேயாம்.
சேர்தல் என்ற சொல்லுக்கு திருக்குறளிலே நீங்கள் படித்தது ஞாபகத்துக்கு வர வேண்டும்.
மலர்மிசை
கடவுள் வாழ்த்திலே சேர்தல், புரிதல், மற்றது வணங்குதல், மூன்று, அதாவது மனம் மொழி மெய்களால் வழிபடுகிற மூன்று வழிபாடும் சொல்லுகிற
போதுதல் சொன்னது.
முதலிலே மன வழிபாட்டுக்கு சேர்தல், சேர்தல் என்பது இடையறாத நினைத்தல் என்று பரிமலர்கள் உரையெழுகிறது. உங்கள் எல்லாருக்கும் நன்றாக ஞாபகத்தில் இருக்கிறது. அது போல புரிதல் என்றால் இடைவிடாத சொல்லுதல் என்று எழுதினார்களா, இங்கு பாருங்கள். அப்ப அதை ஞாபகம் வைத்து இவர் பொருள் சொல்லுகிறார். என்ன பொருள் சொல்லுகிறார்? நற்குஞ்சரக்கன்று நன்னில் என்றால் சேர்தல். சேர்தல் என்றால் என்ன என்றால் இடைவிடாது நினைத்தல் என்று பொருள் கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே இந்த இந்த நூலுக்கு எங்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சில பெரியவர்கள் உரை எழுதி இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லுகிறேன், சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் என்பவருடைய ஒரு திருவருப்பையின் உரை இருக்கிறது, நல்ல உரை. அதுபோல எங்களுடைய பண்டிதமணி கணபதி பிள்ளை உரை எழுதியிருக்கிறார், அதுவும் ஒரு நல்ல உரை. பண்டிதமணி இதை பாடம் சொல்லுகிற பொழுது, பண்டிதமணியை பற்றி நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்க விளையா ஞாபகம் இருக்கும், இந்த தமிழ் படித்து கல்யாணம் கட்டி கொடுத்து விடுவேன் என்ற கதை சொல்வேனே, அந்த பண்டிதமணி ஞாபகம் இருக்கிறதா? அதாவது ஒரு பெண் வீட்டிலே தாய்க்கு அடங்காமல் இருந்தாள். தாய் என்னென்னவோ சொல்லி பார்த்தால், அடித்து பார்த்தால் அவள் அடங்கவே இல்லை. அவர் சொல்லுவாராம், வகுப்பிலே சொல்லுவாராம், அவள் அடக்கவே முடியவில்லை. கடைசியாக ஒரு விஷயம் செய்து தாய் அவளை அடக்கினாராம். என்ன எப்படி என்று, அவர் தமிழ் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையிலே படிப்பித்தவர். அப்ப இவர்கள்லாம் அப்ப என்ன சொல்லி அடைக்கினாள் என்று கேட்ட உடனே அந்த தாய் சொன்னாலாம், அந்த பிள்ளைக்கு நீ இப்படியே இருந்தால் உன்னையும் ஒரு தமிழ் படித்தவனுக்கு கட்டி கொடுத்து விடுவேன் என்று சொன்ன உடனே அவள் அடங்கி போனாள் என்று சொல்லுகிற பண்டிதமணி ஒரு கிண்டல்காரர், ஆழ்ந்த அறிஞர். அவர் இதை இந்த இந்த குரலை படிப்பிக்கிற பொழுது சொல்வாராம் என்று அதையே சிவபாத சுந்தரனார் உரையிலும் எழுதியிருக்கிறார். இதிலையும் வருகிறதோ என்னமோ தெரியவில்லை. நற்குஞ்சரக்கன்று நன்னில் நற்குஞ்சரை கன்றை அடைந்தால் என்று பொருள் சொல்லுகிறோம் அல்லவா? இதை கொஞ்சம் நீங்க நுட்பமாக கேட்டால் தான் இது புரியும். இந்த நன்னில் என்றால் சேர்ந்தால் என்றுதானே அர்த்தம். நற்குஞ்சரக்கன்று நன்னில் என்பதற்கு ரெண்டு விதமாக பொருள் சொல்லலாம். நற்குஞ்சரக்கன்றை நாம் சேர்ந்தால் என்பது ஒரு பொருள், நற்குஞ்சரக்கன்று நம்மை சேர்ந்தால் என்பது இன்னொரு பொருள். சொல்லுறது உங்களுக்கு புரிகிறதா? நற்குஞ்சரக்கன்று நன்னில் என்பதற்கு நற்குஞ்சரக்கன்றை நாம் சேர்ந்தால் என்று ஒரு பொருள். அடுத்த பொருள் நற்குஞ்சரக்கன்று நம்மை சேர்ந்தால் என்று ஒரு பொருள். உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே ஓம் என்ற சொல்லை சம்மதத்துக்கு நாங்கள் சொல்லுகிற வார்த்தையாக யாழ்ப்பாணத்தில் அது இன்றைக்கும் பரவலாக எல்லாரும் பார்க்கிறோம். நாளைக்கு வருவாயா என்றால் ஓம் என்றால் சம்மதம், வருவேன் என்று அர்த்தம். பண்டிதமணி அந்த சொல்லை வைத்துக் கொண்டு விளையாடுவாராம். அதாவது நற்குஞ்சரக்கன்றை நாம் நண்ண வேண்டும், நற்குஞ்சரக்கன்று நம்மை நண்ண வேண்டும், நாம் அவரை அடைய வேண்டும், அவர் நம்மை சார வேண்டும் சொல்லிவிட்டு சொல்வாராம். நாம் சேருவதுதான் வேலை, நற்குஞ்சரக்கன்றை நாம் போய் சேருவதுதான் வேலை. நாம் சம்மதித்து விட்டால் ஏனென்றால் அப்ப அவர் செய்யறது அவரை ஏற்கனவே ஓம் என்றவர் தான் என்பார். ஓம் என்ற வார்த்தைக்கு சம்மதம் என்று பொருள் என்று சொன்னேனே, ஆகவே அவர் ஏற்கனவே ஓம் என்ற ஆழ்த்தான் என்றபடியால் நாங்கள் ஓம் என்றால் சேர்ந்து விடலாம் என்பாராம். இது பண்டிதமணியினுடைய ஒரு ஒரு வித்தை, ரசிக்கத்தக்க வித்தை. சிவாசுந்தரனார் இந்த நன்னிலை என்பதை ரெண்டுக்கும் எழுதுகிறார். அதாவது நாம் அவரை சார்வது, அவர் நம்மை சார்வது, ரெண்டும் சரி. அதுக்குதான் இவர் விளக்கம் சொல்லுகிறது. நாம் சார்ந்தால் சரி, அவர் ஏற்கனவே சாருகிறேன் என்று சொல்லி விட்டு உட்கார்ந்திருக்கிறார், ஓம் என்று விட்டு உட்கார்ந்திருக்கிறார் என்று பண்டிதமணி சொல்வதை சொல்வார்கள். அது நினைப்பு வந்தபடியால் சொன்னேன், நீங்கள் மேலே படிங்க.
நம் எண்ணத்தில் இப்பொழுது உலகியல் பொருள்களே இடம்பெற்றுள்ளன. வீடு, நிலம், மனைவி, மக்கள், பதவி, செல்வம் முதலியவை பற்றிய எண்ணங்களே நம் நெஞ்சில் நிரம்பியுள்ளன. இஃது எதை காட்டுகிறது? நிலையற்ற உலகியல் பொருள்களுக்கு நாம் எவ்வளவு முதன்மை கொடுத்து வருகிறோம் என்பதையே இது காட்டுகிறது. இந்நிலை மாறி உலகியல் மீது வைத்துள்ள பற்று படிப்படியே ஒழிய வேண்டும். இறைவன் ஒருவனே நம் வாழ்வுக்கு முதலாக இருப்பவன், அவனே எல்லா உயிர்களுக்கும் புகழாக உள்ளவன், அவனையே நாம் பற்றாக பற்ற வேண்டும், அவனையே இடைவிடாது எண்ண வேண்டும். மனமது நினைய வாக்கு வழுத்து மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையிற்கொண்டு அப்பெருமானை வழிபடல் வேண்டும். இவ்வாறு மனம் மொழி மெய்களால் அவனை வழிபடுதலையே நண்ணுதல் என இங்கு குறிப்பிட்டார் ஆசிரியர். கலை ஞானம், அதாவது மெய்நூல் அறிவு. நூல்கள் இருவகைப்படும். அவை உலக நூல்கள், மெய்நூல்கள் என்பன. உலகியல் பற்றி எழுந்தவை உலக நூல்கள், வீட்டு நெறியை உணர்த்துவன மெய்நூல்கள். உலக நூல்களை யாரும் கற்கலாம். பல துறைகளை சார்ந்த உலக நூல்களை அவ்வப்துறையில் வல்ல ஆசிரியரை அடுத்து கேட்டு விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் மெய்நூல்கள் அத்தகையன அல்ல. அவற்றை கற்பதற்கு பக்குவம் வேண்டும். பக்குவம் இல்லார்
அவற்றை. இந்த இடத்திலே எனக்கு நான் பெரியவர்கள் சொன்னா தெரியாததற்கு எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு. சாதாரண நூலை கற்பதற்கும் அவரவருக்கு பக்குவம் இருந்தால் தான் கற்கலாம். ஞான நூல் என்று மட்டுமில்லை, ஒவ்வொருவனுக்கும் அந்தந்த நூல் கற்பதற்கான பக்குவத்தை பிறவியிலே கடவுள் கொடுக்கிறார். ஆகவே கல்வி கூட பக்குவம் இருந்தால்தான் கற்க முடியும். எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள ஒரு ஆசிரியராக இருந்தாலும் அந்த பக்குவம் இல்லாதவனுக்கு அவர் பாடம் சொல்லிக் கொடுக்க முடியாது. சாதாரண உலகியல் நூலுக்கே இதுதான் கதி என்றால் அப்ப மெய்யியல் நூலினுடைய அந்த அருமை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் நினைப்பது.
ஆனால் மெய்நூல்கள் அத்தகையன அல்ல. அவற்றை கற்பதற்கு பக்குவம் வேண்டும். பக்குவம் இல்லார் அவற்றை கற்க விழையார், கற்க முன்வரார். ஒருவேளை முன்வந்த போதிலும் அவற்றின் பொருளை உள்ளவாறு விளங்கிக் கொள்ளார். ஏனெனில் ஆசை, வெகுளி முதலிய மாசுகள் மனத்தில் இருக்கின்ற வரையில் அம்மனத்தில் ஞான நூல் பொருள்கள் சென்று பதியா. முன் கூறியபடி மனம் மொழி மைகளினால் இறைவனை உண்மையாக வழிபட்டு வருவோர்க்கு மன மாசுகள் அகலும், உள்ள தூய்மை உண்டாகும். அவரே பக்குவம் உடையவர், அவரே மெய்நூல் அறிவை பெறுவதற்கு தகுதியுடையவர். கற்கும்
இல்லை, இதெல்லாம் நான் சில நேரம் மௌனமாக இருக்கிறேன் என்றால் அது வசனமாகவே அந்த பொருள் விளங்குகிறபடியால் தான் நான் இடையில குறிப்பிடவில்லை.
கற்கும் சரக்கு அன்று, பொருள் இயல்பை உள்ளவாறு உணர்தலே ஞானமாகும். அஃதாவது தனக்கு புகழாகிய இறைவனது இயல்பையும் அவன் வழியில் நிற்கக்கூடிய தனது இயல்பையும் அவ்வாறு நிற்க ஒட்டாது தன்னை தடுத்து நிற்கும் தலையினது நிலையையும் உள்ளவாறு உணர்தலே ஞானமாகும்.
அதாவது இறை, உயிர், தலை மூன்றையும் உணர்தல், இதைத்தான் ஞானம் என்கிறார்.
இந்த ஞானத்தை தரும் மெய்நூல்களை ஒருவர் தாமே முயன்று கற்று ஞானத்தை பெறுதல் என்பது இயலாது. ஏனைய ஆசிரியன்மார்களை அடைந்து வருந்தி கற்று ஞானத்தை பெறலாம் என்பதும் இயலாது. ஏனெனில் நம்மினும் சிறிது அதிகம் கற்ற அவ்வாசிரியர்கள் உலக நூல் பொருளை உணர்த்த வல்லவரே அன்றி ஞான நூல் பொருளை உணர்த்தும் தகுதியுடையவர் அல்லர். அவ்வாறாயின் ஞானத்தை பெறுதல் தான் எவ்வாறு என்ற வினா எழும். மூத்த பிள்ளையாரது திருவடிகளை இடையராது பற்றி நின்று வழிபட்டு வரும் அவர் உள் நின்று உணர்த்த மெய்நூல் அறிவு எளிதில் வந்தடையும் என்பதே அதற்கான விடையாகும்.
ஆசிரியர் பற்றி தகுதி சொல்ற பொழுது நம்மில் சிறிய அளவு உயர்ந்தவரான ஆசிரியர் என்கிறார். ஒப்பீட்டிலே உங்களை விட நான் கொஞ்சம் கூட, என்னை விட இன்னொருவர் இன்னும் கொஞ்சம் கூடுதல், இப்படிதான் இருக்கும். இவர்களை பற்றி இந்த நூல்களை முழுதாக படிக்க முடியாது. ஆரை பற்றினால் படிக்கலாம் என்றால் விநாயகப் பெருமானை பற்றினால் தான் இந்த நூலை முழுமையாக படிக்கலாம் என்கிறார்.
வழிபாட்டின் மூலம் பக்குவம் எய்திய உயிருக்கு இறைவன் தானே ஞானத்தை உணர்த்துவன் என்பது கருத்து. காண் செய்யுளின் இறுதியில் காண் என்ற முன்னிலை சொல் உள்ளது. அறிவாயாக என்பது அதற்கு பொருள். அவ்வாறாயின் ஆசிரியர் யாரை முன்னிலைப்படுத்தி இக்கருத்தை கூறுகிறார்? ஆசிரியர் தம் நெஞ்சை முன்னிலைப்படுத்தி, நெஞ்சமே நாமும் அப்பெருமானை நன்னி அவன் அருளால் இந்நூலை எளிதில் முற்றுவிப்போம் என்று கூறியதாக கொள்ளலாம். அல்லது மாணவனை முன்னிலைப்படுத்தி, மாணவனே நீ அப்பெருமானை உள்ளம் உருக வழிபட்டு இந்நூலை கேட்பாயாயின் அவன் அருளால் மெய்யறிவாகிய ஞானம் உனக்கு எளிதில் கைகூடும் என்று கூறியதாகவும் கொள்ளலாம்.
சரக்கென்று கான் என்று கண்டவர்களே, கான் என்பது அவர் தன் உள்ளத்தை சொன்னார் அல்லது மாணாக்கரை சொன்னார் என்று கூற வேண்டும் என்கிறார்.
அதோட முடிஞ்சதுங்கய்யா, அந்த காப்பு செய்யுளோட விளக்கம் முடிஞ்சதுங்க.
இதுல இல்லாத எங்கள் யாழ்ப்பாண ஆசிரியர் சொன்னதையும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதாவது நன்னுதல் என்பது நாம் விநாயகரை நன்னுதல் என்ற ஒரு அர்த்தம், விநாயகர் நம்மை நன்னுதல் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இப்பவும் காப்பு செய்யுளில் சொன்ன செய்தி சத்திய செய்தி என்று மனதிலே வைத்துக்கொண்டு ஒவ்வொரு தரமும் இந்த நூலுக்குள்ளே நுழைகிற பொழுது இந்த விநாயகரை மனதாரே நினைந்து வணங்கி, வாயாரே மட்டும் செல்லாமல் மனதாரே நினைந்து புத்தியாலே பணிந்து வேண்டினால் இந்த நூல் விளக்கமுறும் என்பதுதான் நூலாசிரியர் சொல்லியிருக்கிற செய்தி. உரையாசிரியர் அதை விளக்கம் செய்திருக்கிறார், அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற அளவிலே காப்பு செயலோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்யும்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.